ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா எழுதிய செய்தி பிரிவு 18 இறை வார்த்தைகள் 35-43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோருமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருப்பதை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. போரடிக்கும் வாழ்க்கையை விட போராடும் வாழ்க்கையானது சிறந்தது. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, 1950 ஆண்டு நம்முடைய தமிழ் திருநாட்டில் நம்முடைய உழவர்கள் ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருந்தார்கள். அது என்ன போராட்டம் என்று பார்க்கும் பொழுது, வழக்கமாக அவர்களுக்கு தரப்படுகின்ற மின்சாரமானது 16 மணி நேரம் அந்த விவசாயத்திற்காக தர வேண்டும். ஆனால் அரசாங்கமானது 16 மணி நேரம் இனி தரப்பட மாட்டாது, உங்களுக்கு 4 மணி நேரம் மட்டும்தான் மின்சாரம் தரப்படும் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அனைத்து விவசாயிகளும் இணைந்து தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். எனவே அந்த போராட்டத்தினுடைய விளைவாக அவர்களுக்கு இந்த முழுமையான 16 மணி நேரம் மின்சாரம் அவர்களுக்கு விவசாயத்திற்காக கொடுக்கப்பட்டது. இதற்காக அவர்கள் இழந்த உயிர் என்பது மேலானது. மேலுமாக 1970 மீண்டுமாக விவசாயிகள் தங்களுடைய மற்றொரு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அது என்ன போராட்டம் என்று பார்க்கும் பொழுது, அதே மின்சாரத்திற்காக தான் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஒரு யூனிட்டிற்கு 8 பைசாவாக இருந்த மின்சாரமானது 10 பைசா என்று உயர்த்தப்பட்டது. எனவே இந்த விலை உயர்வை கண்டித்து விவசாயிகள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தங்களுடைய போராட்டத்தை மீண்டுமாக கையில் எடுத்தார்கள். எனவே போராட்டத்தினுடைய உதவியினால் அந்த முன்னெடுப்பினால் அரசாங்கம் 1 பைசாவை குறைத்து 9 பைசா என்று விலை நிர்ணயம் செய்தது. மேலுமாக இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாக 1972 மீண்டுமாக இந்த மின்சாரத்தினுடைய விலையானது உயர்த்தப்பட்டது. 12 பைசாவாக உயர்த்தப்பட்டது. எனவே மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு இடியாக விழுந்தது இன்ற விலையேற்றம். எனவே மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அதன் வழியாக அவர்களுக்கு 1 பைசாவானது குறைக்கப்பட்டு மின்சாரமானது அவர்களுக்கு 10 பைசா என்ற வீதத்தில் அவர்களுக்கு தரப்பட்டது. இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வழிநடத்தினார்கள். 1989 கோவை மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் ஒன்று கூடி நமக்கு மின்சாரமானது இலவசமாக தரப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையை வைத்து அதனை ஒரு போராட்டமாக ஆரம்பித்தார்கள். எனவே அந்த போராட்டத்தை அரசானது கண்டுகொள்ளவில்லை. எனவே தீவிரமாக போராட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். எனவே கோவை மாநிலம் முழுவதும் அங்கிருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் ஒன்று கூடி அவர்கள் தாங்கள் விவசாயத்திற்காக பயன்படுத்துகின்ற உழவு வண்டியை அவர்கள் நடுரோட்டில் வைத்துக்கொண்டு அவர்கள் போராட்டத்தை செய்தார்கள். அப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையானது இப்படியாக இந்த செய்தியை பதிவு செய்தது. எனவே விவசாயிகளுடைய இந்த மாட்டு வண்டியானது இராணுவத்திற்கு ஈடாக இருக்கின்ற பீரங்கி வண்டிக்கு சமமாக இருக்கிறது என்று இந்த பத்திரிகையானது பதிவு செய்தது. எனவே இப்படியாக விவசாயிகள் 1950 ஆண்டுகளிலிருந்து போராடி இறுதியாக 1990ஆம் ஆண்டு இந்த மின்சாரமானது இந்த விவசாயிகளுக்கு இலவசமாக தரப்பட வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்தது. இந்தியாவிலேயே இது தமிழ்நாட்டுதான் முதல் மாநிலமாக விவசாயிகளுக்கு இலவசமான மின்சாரத்தை வழங்கியது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அழகான ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது, வைரமுத்து அவர்கள் கூறிய கவிதை. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நான் மனிதன். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த போராட்டம் என்பது நாம் பிறப்பிலிருந்தே இருக்கிறது. நாம் பிறக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்றால், உயிர் உருவாக வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த போராட்டம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே ஒரு ஆண் விந்திலிருந்து வருகின்ற பல கோடி செல்கள் போராடுகின்றன. அதில் ஒரே ஒரு செல்லுதான் போராடி வென்று பெண்ணினுடைய கருமுட்டைக்குள் உள்ளே நுழைகிறது. அந்த உள்ளே நுழைகின்ற அந்த ஒரு விந்தணுதான் உயிராக மாறி இந்த உலகத்திற்கு மனித இனத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே போராட்டம் என்பது நம்முடைய வாழ்விலேயே இருக்கிறது. நம்முடைய வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கின்ற இந்த ஜீனிலேயே இருக்கிறது. எனவே இந்த போராட்டம், இந்த குணம் என்பது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு குணமாக நாம் பார்க்க வேண்டும். அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே பார்வையற்ற ஒரு நபர், எரிகோ நகரத்தில் இருக்கின்ற அந்த பார்வையற்ற நபர் இயேசு வருகிறார் என்பதை அறிந்து கொள்கிறார். எனவே இயேசு வரும் பொழுது அவரிடம் நாம் சென்றால் கண்டிப்பாக நாம் குணமடைவேன் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. ஆனால் இயேசுவை அணுகி செல்வதற்கு, இயேசுவைக்கு அருகில் கொண்டு செல்வதற்கு அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அவருக்கு கை கொடுக்க யாருமே இல்லை. எனவே தன்னந்தனை ஒரு நபராக தன்னம்பிக்கையோடு போராடி இயேசுவை அணுக வேண்டும் என்று அவர் செல்கிறார். எனவே இயேசுவிடத்தில் அருகில் செல்லும் பொழுது பல மக்களும் அவரை அதட்டுகின்றார்கள். ஆனால் அவர் விடவில்லை. தன்னுடைய போராட்ட குணத்தை, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டு அந்த ஆண்டவரை நோக்கி எழுப்புகிறார். மீண்டும் மீண்டுமாக அவர் கத்துகிறார். தன்னுடைய போராட்டத்தை, தன்னுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கொடுத்த இந்த குரலின் வழியாக அவர் போராடி இயேசுவை அணுகி சென்று, இயேசுவுக்கு அருகில் சென்று குணமடைகிறார். அதுவும் ஒரு சிறப்பான குணம். ஒரு குணமடைத்தலை ஆண்டவர் நிகழ்த்தி காட்டுகிறார். என்ன ஒரு நலமாக்கும் என்று பார்க்கும் பொழுது, இயேசு பல நபர்களுக்கு பார்வையை மீண்டுமாக கொடுத்திருக்கிறார். தன்னுடைய கையை தொட்டு அவருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். சில நபர்களுக்கு மண்ணை பிசைந்து அவருடைய கண்ணில் அப்பி பார்வையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவருக்கு உமது நம்பிக்கை உமக்கு நலமாயிற்று என்று இந்த வார்த்தையை கூறி அவர்களுக்கு மீண்டுமாக ஒரு கண் பார்வையை கொடுக்கின்றார். எனவே போராட்டம் என்பது நாம் விரும்புகின்ற செயலை கண்டிப்பாக தர முடியும். எனவே அந்த பார்வையற்ற நபர் போராடியது ஒரு நம்பிக்கைக்கான போராட்டமாக இருக்கிறது. எனவே நாமும் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் பிறந்த ஆதிவாசி முதல் இப்பொழுது வரை நாம் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். எதற்காக போராடி கொண்டு இருக்கணும் பார்க்கும் பொழுது, காடுகளில் நாம் வாழ்ந்த பொழுது உணவுக்காக நாம் போராடி இருக்கின்றோம். மேலுமாக பாதுகாப்புக்காக, விலங்குகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். மேலுமாக நமக்கு தரப்படுகின்ற உரிமை வாழ்வை நாம் மீண்டுமாக நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். எனவே போராட்டம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே திருவிவிலியத்தில் நாம் யாருக்கு எதிராக போராட வேண்டும் என்பதை நம்முடைய பவுலடியார் அழகாக சுட்டி காட்டுகின்றார். எனவே பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம் பிரிவு 6 இறைவார்த்தை 12 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர் வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் நாம் போராட வேண்டும் என்று பவுலடியார் எபேசிய மக்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார். எனவே இது நமக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. யாரெல்லாம் நமக்கு ஆட்சி செலுத்துகின்றார்களோ அவர்கள் கொடுக்கின்ற ஆட்சியானது ஆண்டவருக்கு இயல்பான இறையாட்சியாக இல்லாத போதும், மேலும் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை நசுக்கும் பொழுதும், மேலுமாக தீய ஆவிகளிடமிருந்தும் நாம் போராட வேண்டும். இந்த போராட்ட குணம்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பக்கமாக இழுத்து செல்கின்றது. ஆண்டவருக்கு அருகிலாக நாம் செல்வதற்கு இந்த நம்பிக்கை கலந்த போராட்டம்தான், இந்த ஒரு விசுவாசத்தினுடைய போராட்டம்தான், இந்த நம்பிக்கையின் போராட்டம்தான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு நம்மை உதவிகரமாக ஒரு கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலுமாக நாம் போராட வேண்டும் என்றால் யாருடைய சார்பாக இருந்து போராட வேண்டும், யாருக்காக போராட வேண்டும்? ஏதோ தன்னலத்திற்காக எனக்கு மட்டும் போராட போறோம், எனக்கு மட்டும் உணவு கிடைத்தால் போதும், எனக்கு மட்டும் பாதுகாப்பு கிடைத்தால் போதும், எனக்கு மட்டும் அரசாங்கம் கொடுக்கின்ற அனைத்து உரிமைகளும் கிடைத்தால் போதும் என்று நாம் போராடினால் அந்த போராட்டமானது ஒரு சுயநல போராட்டமாக தான் அமையும். ஆனால் போராட்டம் என்பது நாம் பொதுவான மக்களுக்காக போராட வேண்டும், குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராட வேண்டும். அதை தான் நீதிமொழி புத்தகம் பிரிவு 31 இறைவார்த்தை 8 அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. பேச தெரியாதவர் சார்பாக பேச திக்கற்றவர்கள் எல்லோருடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும். யாரெல்லாம் பேச இயலாதவர்களாக இருக்கின்றார்களோ, யாருடைய குரல் வலைகள் எல்லாம் நசுக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் பேசுவதற்கான இடம் கிடைக்கவில்லையோ அவர்களுடைய சார்பாக இருந்து நாம் பேச வேண்டும், அவர்களுக்கு பதிலாளாக இருந்து நாம் போராட வேண்டும். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நாம் குரலாக இருக்க வேண்டும், குரல் இல்லாதவர்களுக்கு நம்முடைய குரல் அவர்களுக்கு பதிலாக ஒலிக்க வேண்டும், பேச்சற்றவர்களுக்கு நாம் குரலாக இருந்து அவர்கள் கூற வேண்டிய அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தருகின்ற போராட்டமாக நம்முடைய போராட்டமானது அமைய வேண்டும். மேலுமாக எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் பிரிவு 6 இறைவார்த்தை 14 முதல் 17 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். உண்மையை இடைக்கச்சையாக அணிந்து கொள்ளுங்கள், நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள், எந்த நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். இதுதான் ஒரு போராளிக்காக இருக்க வேண்டிய குணநலன்கள். உண்மை என்பது நம்முடைய இடைக்கட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய போராட்டம் உண்மையாக இருக்கும் பொழுது அது பாதி அளவு வெற்றியை பெற்றுவிடுகிறது. நாம் உண்மைக்காக போராட வேண்டும், நீதியோடு போராட வேண்டும், நேர்மையோடு போராட வேண்டும். நேர்மையற்றவர்களுக்கு இருப்பார்கள் என்றால் அவர்கள் நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய போராட்டமானது அமைய வேண்டும். எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவருடைய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் போராடும் பொழுது கண்டிப்பாக வெற்றி பெறலாம். எவ்வாறாக அந்த பார்வையற்ற நபர் ஆண்டவன் மீது கொண்ட நம்பிக்கையால் அவர் போராடும் பொழுது ஆண்டவரை அணுக வேண்டும் என்ற அவர் முயற்சி எடுத்து கூக்கரிட்டு போராடினாரோ அதே போன்ற போராட்டம் நாமளும் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தும் பொழுது நாமும் ஆண்டவருக்கு அருகில் இருப்போம். இறுதியாக நம்முடைய போராட்டமானது எப்படியாக அமைய வேண்டும் என்றால் சீராக் புத்தகம் பிரிவு 4 இறைவார்த்தை 28 இவ்வாறாக சொல்கிறது. இறக்கும் வரை உண்மைக்காக போராடு, கடவுளாகிய ஆண்டவர் உனக்காக போரிடுவார். எனவே நாம் இறக்கும் வரை நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். நாம் பிறக்கும் பொழுதே ஒரு போராட்டத்தின் வழியாக தான் நாம் பிறந்தோம். ஆனால் இறக்கும் வரை நம்முடைய வாழ்வானது போராடி கொண்டிருக்கின்ற வாழ்வாக தான் அமைய போகிறது என்ற யதார்த்தமான உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் போராட்டம் என்பது நாம் உண்மையாக போராடும் பொழுது, நாம் தனியாளாக போராடினாலும் சரி, ஆனால் கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். நாம் துன்பத்தில் இருக்கும் போது நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் நம்மோடு இருப்பார். எனவே நம்முடைய வாழ்வில் இந்த போராட்டம் என்பது அவசியமானது. மேலுமாக நம்முடைய நம்பிக்கைக்காக, நம்முடைய நம்பிக்கையினுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். நம்முடைய மனித வாழ்வு என்பது ஒரு இயல்பான வாழ்வாக அமையவில்லை. மாறாக நாம் பலவீனம் குறைந்தவர்களாக தான் இருக்கின்றோம். நாம் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று தான் நினைக்கின்றோம். நீதியோடு தான் நிலைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் சில வேளைகளில் மனித பலவீனத்தால் நாம் தவறு செய்கின்றோம். ஆனால் அந்த தவற்றிலேயே நாம் மூழ்கிவிடாமல் மீண்டுமாக போராடி அந்த ஆண்டவர் காட்டுகின்ற இந்த இறையாட்சியின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எனவே போராடுவோம். ஆண்டவருக்காக உண்மையாக போராடும் பொழுது ஆண்டவர் நம்மோடு உடன் இருப்பார் என்ற ஆண்டவர் உண்மையாகவே நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் உண்மையாக போராட வேண்டும். எனவே அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.